அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 23 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் நேற்றிரவு காலமான சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் ஹியூ பற்றிய ஒரு குறிப்பு, இலங்கையின் வடமாகாணத்தில் போரில் நிலமிழந்த மக்களில் ஒரு பகுதியினருக்கு காணிகள் திரும்ப தரப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, கிழக்கு யுக்ரைன் பிரிவினைவாதிகளுக்கு ஆயுத விநியோகம் செய்தாரா முன்னாள் இலங்கை தூதர் என்பது குறித்த செய்திக்குறிப்பு, வடக்கு கிழக்கில் போரின் போது காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க கோரி நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசியின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் சூடான் நாடுகளின் வழியாக ஓடும் நைல் நதியின் தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஆரம்ப உடன்பாட்டில் இம்மூன்று நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. எத்தியோப்பியா தனது மின் பற்றாக்குறையை தணிக்க ஒரு புதிய நீர்மின் நிலைய அணையை கட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த முயற்சி வந்துள்ளது. சூடான் நாட்டின் தலைநகர் கார்ட்டூமில் இம்மூன்று நாடுகளின் அதிபர்களும் நிகழ்த்திய உரைகளில் இந்த உடன்பாட்டை வரவேற்றனர். தற்போது எத்தியோப்பியாவில் 4 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராண்ட் ரெனயசன்ஸ் அணையின் கட்டுமானப் பணியின் காரணமாக எகிப்து நாட்டின் தண்ணீர் தேவையை முழுவதும் பூர்த்தி செய்கின்ற நைல் நதியின் நீர்வரத்து குறைந்து போய்விடும் என்ற தனது கவலையை கெய்ரோ கடந்த காலங்களில் வெளியிட்டிருந்தது.
யமனில் ஹவுதிகள் என்று அறியப்பட்ட ஷியா முஸ்லிம் கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் தென்பகுதியை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர். வாரகிருதியில் ஹவுதிகளும் அவர்களது கூட்டாளி குழுக்களும் தெற்கு நகரமான டாய்ஸை கைப்பற்றினர். இன்று தெற்கு பிரதேசத்தை நோக்கி மேலும் முன்னேறி வரும் அவர்கள் உள்ளூர் ஆயுத குழுக்களுடன் சண்டையிட்டுள்ளனர். கிளர்ச்சியாளர்கள் தனக்கு எதிராக சதியை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டி வரும் யமன் அதிபர் ஹவுதியின் இருப்பிடமான ஏதன் நகரை அவர்கள் நெருங்கியுள்ளனர். ஹவுதிகள் தற்போது அவர்களின் இன்னொரு எதிரிகளான அல்கைதாவிற்கு விசுவாசமான படைகளுடன் மோதலில் ஈடுபடும் தூரத்தில் உள்ளனர்.
ஆப்கானிஸ்தானில் அடித்துக் கொல்லப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் குடும்பத்தார் அவரை பாதுகாக்க போலீசார் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். தன் மகள் ஃபர்குண்டா அக்கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்ட போது போலீஸ் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தது என அப்பெண்ணின் தந்தை கூறினார். கடந்த வியாழக்கிழமை காபூலில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் குரானை எரிக்க ஒரு பெண் முயன்றதாக மசூதியின் முல்லா குற்றம் சாட்டியதை அடுத்து ஆத்திரமடைந்த கும்பல் ஒன்று அந்த பெண்ணை அடித்து உதைத்து அவரது உடல் மீது தீயிட்டு கொளுத்தியது. சம்பவத்தை நேரில் பார்த்த காட்சிகள் கூறும்போது, குழந்தையில்லா பெண்களுக்கு குழந்தை பேறு கிடைக்க மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்த முல்லாவை பற்றி ஃபர்குண்டா புகார் செய்து மற்றும் அவருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்ததாகவும் கூறினார்.
இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைத்துள்ள பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் தெரேசா மே, சமத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய பிரிட்டனின் விழுமியங்களுக்கு எதிரான நபர்களையும் குழுக்களையும் தடை செய்யும் உத்தரவுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். ஷரியா நீதிமன்றங்களின் பணி தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும் என்று கூறியுள்ள அமைச்சர், இணையதளத்தில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வெறுப்புணர்வு குற்றங்கள் வளர்ந்து வருவதாக கூறியுள்ள உள்துறை அமைச்சர், தீவிரவாதமும் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டது என்பதால் அதனை எதிர்கொள்ள வேண்டியதும் அவசியம் என்றும் கூறியுள்ளார்.
பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரபல டென்னிஸ் வீரர் பாப் ஹுவிட் தென்னாப்பிரிக்காவில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். 1980 மற்றும் 1990களில் அவர் பயிற்றுவித்த 3 பெண்களுக்கு எதிராக 75 வயதான ஹுவிட் இக்குற்றங்களை புரிந்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் பிறந்து தென்னாப்பிரிக்காவிற்கு குடிபெயர்ந்த ஹுவிட் 1960 மற்றும் 1970களில் 15 இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டபோது தனக்கு 12 என்று தெரிவித்துள்ளார். பாப் ஹுவிட்டுக்கு எதிரான ஆதாரங்கள் பலமானவையாகவும் மாறாததாகவும் இருந்ததாக ஜோஹானஸ்பர்க் நகருக்கு வெளியே அமைந்துள்ள நீதிமன்றத்தில் நீதிபதி தெரிவித்துள்ளார்.
வடகொரிய தலைவரை நையாண்டி செய்து எடுக்கப்பட்ட ஹாலிவுட் படம் ஒன்றின் டிவிடிகளை அந்த நாட்டினுள் விமானம் மூலம் வீச திட்டமிட்டிருந்த நடவடிக்கையை தென்கொரிய செயற்பாட்டாளர்கள் ஒத்திவைத்துள்ளனர். அந்த வகையில் எல்லையை கடந்து ஆயிரக்கணக்கான டிவிடிகளை வீச தென்கொரிய செயற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருந்தனர். அப்படி அவர்கள் செய்தால் ராணுவ பதிலடியை சந்திக்க வேண்டும் என வடகொரியா எச்சரித்திருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடமாகாணத்தில் போரின் போது உயர் பாதுகாப்பு வலயங்கள் அமைக்கப்பட்டதில் காணிகளை இழந்த மக்களில் ஒரு பகுதியினருக்கு அரசு அவர்களது காணிகளை மீண்டும் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அறிந்துள்ளதாக தெரிவித்துள்ள புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தமது ஆட்சிக்காலத்தின் போது அவற்றுக்கு தீர்வு காணப்படும் என்று யாழ்ப்பாணத்தில் இன்று உறுதியளித்திருக்கின்றார். வலிகாமம் வடக்கு இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் இராணுவத்தின் வசமுள்ள பிரதேசத்தின் ஒரு பகுதியாகிய 424 ஏக்கர் காணிகளை பொதுமக்களிடம் கையளிக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகளிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து முதற் தடவையாக இவ்வாறு இராணுவத்தின் பிடியிலுள்ள காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. வலிகாமம் வளலாய் பகுதியில் இடம்பெற்ற இந்த வைபவத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர, மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் சுவாமிநாதன் சகிதம் கலந்து கொண்டிருந்தார்.
நாங்கள் புதிய அரசாங்கம் என்ற வகையிலே மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து முக்கியமாக உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பதற்காக தான் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுது சில குறைபாடுகள் இருக்கலாம். எனவே இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு முன்னோக்கி போகும் பொழுது அந்த குறைபாடுகளை நாங்கள் தீர்த்துக் கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் நாங்கள் அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கிறோம்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். மக்கள் மனதில் உள்ள அச்சம் சந்தேகம் என்பவற்றை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார்.
எமது ஆட்சி காலத்தின் போது உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு காண்போம் என்பதை உங்களுக்கு சந்தர்ப்பத்திலே நான் உறுதியாக கூறி வைக்க விரும்புகிறேன். எங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். எனவே சந்தேகத்தையும் பீதியையும் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கிவிட வேண்டும். நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக கடந்த மாதத்திலே நாங்கள் ஜனாதிபதி சேலை ஒன்றை நாங்கள் நியமித்து செயலாற்றி வந்தோம். எனவே படிப்படியாக நாங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். நாங்கள் யுத்தத்தினால் அழிவுற்ற வடக்கத்தலம் உட்பட மிக முக்கிய ஸ்தானங்கள் எல்லாம் மீண்டும் திருத்தி அமைத்து அவைகளை மீள நிர்மாணம் செய்து உங்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். இந்த வைபவத்தில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் வசாவிலான் பகுதியில் காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கு சென்ற மக்கள் தங்கள் காணிகளை பார்வையிட முடியவில்லை என்றும் அதே போன்று தனக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். உறுதியளித்தபடி மக்களின் காணிகள் அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும். பொதுமக்களின் வளம் கொழிக்கும் காணிகள் இராணுவத்தினரின் விளையாட்டு மைதானங்களாக இனிமேலும் இருக்கக்கூடாது. பொதுமக்களின் விளைநிலங்களில் இராணுவத்தினர் விவசாயம் செய்ய அவற்றின் உரிமையாளர்கள் இடம்பெயர்ந்து அள்ளலூட்டியிருப்பது நிறுத்தப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பிரதேசங்களில் அவர்களுக்குரிய போக்குவரத்து வீதிகள் இராணுவத்தினரால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் அங்கு குடியேறுபவர்கள் தமது தேவைகளுக்காக போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இடம்பெயர்ந்த மக்களின் உரிமைகள் ஜெனீவா சாசனத்திற்கு அமைவாக உறுதிப்படுத்தப்பட்டு சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவர்கள் அவர்களின் காணிகளில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இங்கு உரையாற்றிய மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இடம்பெற்ற சின்ன விடயங்களை பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
நாங்கள் தமிழ் மக்களுக்காக செய்யும் ஒரு உதவியைத்தான் நாங்கள் செய்கின்றோம், அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் நாங்கள் கொடுப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தயவு கூர்ந்து அப்படி எங்களை நடக்க வேண்டாம் என்று நான் இந்த தருணத்திலே கூற விரும்புகின்றேன். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எங்கள் அரசாங்கம் செய்து வருகின்றது. நானும் ஒரு தமிழன் என்றுதான் இந்த மேடையிலே பேசுகின்றேன், எனக்கும் ஒரு உரித்து இருக்கின்றது
என்றார் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள். இந்த வைபவத்தில் இபிடிபி கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கையில் காணாமல் போனவர்கள் பிரச்சினை குறித்து நடத்தப்படும் உள்ளக விசாரணைகள் மீது நம்பிக்கை இல்லை என்றும் சர்வதேச தரத்துடனான விசாரணைகளை கோரியும் இலங்கையின் வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடந்தன. இதுகுறித்த செய்திக்குறிப்பினை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல மாவட்டங்களிலும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் நடத்தப்பட்டு வருகின்ற உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து சர்வதேச தரத்திலான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வடக்கே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் நலன்புரி அமைப்புகள் மற்றும் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் என்பன இணைந்து இதற்கான அழைப்பு விடுத்திருந்தன. காணாமல் போயுள்ளவர்களை கண்டுபிடிப்பதில் சர்வதேசத்தின் அர்ப்பணிப்புடனான ஈடுபாட்டை வலியுறுத்தும் மகஜர் ஒன்று ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்காக சிவில் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மகஜரில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் முன்னே அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ள இந்த ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அடிப்படையில் எந்தவிதமான மாற்றங்களும் இன்றி பொறுப்பு கூறல் தொடர்பாக ஐநா சபைக்கு அளித்திருந்த உறுதிப்பாட்டுக்கு முரணான வகையில் புதிய அரசாங்கம் முன்னெடுத்து செல்வது தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவும் அந்த மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவராகிய வடக்கு கிழக்கு இணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஆனந்தராஜா டொமினிக் பிரேமானந்த் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது விட்டுப்பெறாத விசாரணைகளாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த விசாரணை குழுவில் அதிகாரிகளுக்கு பிரச்சனை சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தேவையான அதிகாரங்களை வழங்காமல் முதலாவது படிமுறைக்குரிய ஒரு அதிகாரங்களை வழங்கி இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. காணாமல் போன உறவினர் சம்பந்தமாக யாரால் கடத்தப்பட்டவர் என்று அடையாளங்கள் கூறி அவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தி தெரிவித்திருந்த பொழுதும் அப்படியான பல சாட்சியங்கள் இருந்த போதிலும் அந்த கடத்தலுக்கு காரணமான நபரோ இதுவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை, நடவடிக்கைகளோ இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த ஆணைக்குழு இதுவரையும் காணாமலாக்கப்பட்ட ஒரு நபரை கூட கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே எமக்கு இந்த ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை இன்மை உள்ளது. இது சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகவே உள்ளதை ஒழிய எமது மக்களுக்கு இந்த ஆணைக்குழுவினால் எவ்வித ஒரு பிரயோசனமும் இல்லாமல் இருப்பது என்பதுதான் உண்மை. அதனால் எமக்கு எந்த வகையிலும் ஒரு நியாயம் கிடைக்க போறது இல்லை. அதனால் தான் நாம் உள்ளக விசாரணையை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். விசாரணை என்பது சர்வதேச ரீதியிலான விசாரணையாக அமைய வேண்டும். அதே நேரம் ஐநா நிபுணர் குழு எமது நாட்டுக்கு வந்து எமது பாதிக்கப்பட்ட மக்களையும் அமைப்புகளையும் சந்தித்து உண்மையான விசாரணைகளை நடத்தி இதற்கு சரியான ஒரு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக உள்ளது
என்றார் வடக்கு கிழக்கு இணைப்பு குழுவின் இணைப்பாளர் ஆனந்தராஜா டொமினிக் பிரேமானந்த் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
காணாமல் போனோர் குறித்த ஆர்ப்பாட்டங்கள் வடக்கில் நடந்தது போல கிழக்கு மாகாணத்திலும் நடந்தன. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு தனி நபராக நாங்கள் எங்கள் உறவுகளை தேடும் பயணத்தில் இதுவரை காலமும் அனுபவித்து வரும் அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் மற்றும் நாங்கள் காணாமல் போவதற்கான நிலை போன்ற சூழல் இனியும் இருக்காது என நம்புகிறோம்.
யுத்தகாலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று கிழக்கு மாகாணத்திலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன.
சீருடையில வந்ததால தான் எங்க அம்மாவை அனுப்பினாங்க, வேறொருவரோட அனுப்பியிருக்க மாட்டோம், உயிரை விட்டு அதுகாப்பாத்திரும். எங்களுக்கு இந்த நல்லிணக்க ஆணைக்குழு எல்லாம் நல்லிணக்கம் வந்து அவங்க அரசாங்கத்துக்கு தான் நல்லிணக்கம் தருவாங்க. எங்களுக்கு வாழ்வாரத்தை தந்தா அவங்க திரும்ப வர மாட்டாங்க தேடி என்ற ஒரு தைரியத்துல அவங்க செய்யறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சர்வதேச ரீதியில இதுக்கு ஒரு பிரச்சனை வரணும். இந்த தாய் உயிரோட எனக்கு திரும்ப வரணும்.
மட்டக்களப்பு, திருகோணாமலை மற்றும் கல்முனை ஆகிய நகரங்களில் நடைபெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டங்களிலும் அதனைத் தொடர்ந்த பேரணிகளிலும் பெண்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டார்கள். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்திலும் பேரணிகளிலும் கலந்து கொண்ட காணாமல் போனவர்களின் உறவினர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் காணாமல் போனவர்கள் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை உட்பட உள்ளக விசாரணைகள் தொடர்பில் நம்பிக்கை இழந்தவர்களாக தமது கருத்துக்களை வெளியிட்டனர்.
தற்பொழுது ஒரு புது உணர்வு ஏற்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் போய் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் பால் இன்று நடத்தப்படுகின்ற உள்ள விசாரணையில் நம்பிக்கையற்று சர்வதேச விசாரணையை கோருகின்ற இன்றைய நாளிலே ஜனாதிபதி ஆணைக்குழு என்கின்ற கடந்த கால ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவானது இதுவரைக்கும் 20,000 முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றது. அந்த பதிவு செய்த முறைப்பாடுகளில் இன்றே 2,000 முறைப்பாடுகள் வருமனே விசாரணிக்கப்பட்டு நிலையிலே இருக்கின்றதை தவிர இவருக்கும் எந்தவிதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. இதுவரைக்கும் ஒரு நபர் கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே இந்த 1.5 வருட காலமும் நாம் இழந்திருக்கின்றோம். இந்த 1.5 வருட காலமும் நமக்கு வீணாய் போயிருப்பதாக இந்த மக்களும் நாங்களும் கருதுகின்றோம்.
உறவுகளுக்கான இப்படிப்பட்ட பதில் தர முடியாத ஆணைக்குழு முன்னிலையில் நாம் தொடர்ந்து எமது வாழ்நாளை கழிப்பது குறித்து நாம் அதிருப்தி அடைகின்றோம். கூட இவ்விசாரணையை நாம் பகிஷ்கரிக்கின்றோம். மேலும் எமது உறவுகள் இன்னும் உயிருடன் இருக்க பலாத்காரமாக மரணப்பதிவு எமக்கு வழங்கப்பட்டுள்ளது.
பேரணிகள் முடிவில் அந்தந்த பிரதேச சிவில் அதிகாரிகளிடம் தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் ஜனாதிபதிக்கான மனுக்களை ஏற்பாட்டாளர்கள் கையளித்தனர்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். கிழக்கு யுக்ரைனில் உள்ள பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுத விற்பனை செய்ததாக ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் ரஷ்யாவில் இலங்கையின் தூதுவராக இருந்த உதயங்க வீரதுங்க கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்ற பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுத விற்பனை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கு முன்னாள் இலங்கை தூதுவர் ஆயுதம் விநியோகித்திருப்பதாக யுக்ரைன் அதிபர் பெட்ரோ பொரன்ஷெங்கோவின் அரசாங்கம் இலங்கை வெளியுறவு அமைச்சரிடம் புகார் செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர இலங்கை பத்திரிகையான சண்டே டைம்ஸுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி பற்றி இலங்கையின் துணை வெளியுறவு அமைச்சர் அஜித் பெரேராவிடம் கேட்டேன்.
சண்டே டைம்ஸ் பத்தி பல வச்சாரு கரு விதிஷ கட்டு அமாத்து துமா வைத்து யாம் தொடர்ச்சுராக லபிலத்தினவா.
சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதன் படி ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் ஆயுத வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று வெளியுறவு அமைச்சருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பில் இப்போதைக்கு என்னிடம் மேலதிக தகவல்கள் இல்லை. வெளியுறவு அமைச்சருடன் கலந்து பேசிய பின்னர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று அமைச்சரிடம் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருடன் தொடர்பு கொள்வதற்கு வெளியுறவு அமைச்சர் முயற்சி எதுவும் எடுத்திருக்கிறதா என்று கேட்டேன். அவர் காணாமல் போயிருக்கிறார். இலங்கைக்கு வந்ததாகவும் தகவல் இல்லை. உலகில் எங்கிருக்கிறார் என்றும் கூற முடியவில்லை. அவரை காணவில்லை என்ற வெளியுறவு துணை அமைச்சரிடம் அண்மையில் வெளிநாட்டு தூதுவர்கள் பலரை புதிய அரசாங்கம் நாட்டுக்கு திருப்பி அழைத்தது அவர்களில் ஒருவராய் இவரும் என்று
கேட்டேன்.
ஆமாம், அவர் ரஷ்யாவில் 8 ஆண்டுகள் தூதுவராக இருந்திருக்கிறார். சாதாரணமாக 3 ஆண்டுகள் தான் ஒருவர் ஒரு நாட்டில் தூதுவராக இருப்பார். ஆனால் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினர் என்ற காரணத்திற்காக இவருக்கு அதனையும் தாண்டிய ஒரு சலுகை கிடைத்திருக்கிறது. கொள்கை அடிப்படையில் அரசியல் நியமனம் பெற்றிருந்த எல்லா தூதுவர்களையும் இலங்கைக்கு திருப்பி அழைத்தோம். அப்படித்தான் இவரும் திருப்பி அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவரை காணவில்லை. அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்றார் துணை வெளியுறவு அமைச்சர் அஜித் பெரேரா. ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரது கருத்துக்களை பெற பிபிசி எடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் யூ நேற்றிரவு காலமானார். சிங்கப்பூரின் தந்தை என்றும் நவீன சிங்கப்பூரின் நிறுவனர் என்றும் அழைக்கப்படும் இவரது வாழ்க்கை பற்றிய ஒரு குறிப்பை வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
தெளிவான தொலைநோக்கு மற்றும் ஜதார்த்தவாதம் ஆகியவற்றை ஆயுதமாக கொண்டு இயற்கை வளமில்லா ஒரு சிறிய தீவான சிங்கப்பூரை வெற்றிகரமான பொருளாதாரமாக மாற்றியமைத்தவர் லீ குவான் யூ. சிங்கப்பூரியர்களின் ஆற்றலை வெற்றிகரமாக பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக ஓர் அதிசயத்தை நிறுவியும் காட்டினார். சிங்கப்பூரை வளமான, நவீன, ஊழல் இல்லாததுமான ஒரு தேசமாக கட்டி எழுப்பியமையே அங்கு நாட்டினுள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரண்டதற்கு காரணமாகும். அங்கு குடியேறிய சீன வம்சாவளியினரின் மூன்றாம் தலைமுறையினரின் மகனான லீ 1923 செப்டம்பர் 16 பிறந்தார். 1954 நிறுவப்பட்ட பிஏபி எனப்படும் மக்கள் செயல் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவரான திரு லீ அந்த கட்சியின் செயலாளராக ஆரம்பம் முதல் தொடர்ந்தும் 40 பணியாற்றினார். பிஏபி கட்சி 1959 தேர்தலில் பெரும்பான்மை வெற்றி பெற்றதை அடுத்து பிரிட்டனின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு சுய ஆட்சி அரசாங்கம் அமைத்தது. திரு லீ 1963 சிங்கப்பூரை மலேசியாவுடன் இணைத்ததில் பங்காற்றியிருந்தார். ஆனால் அது குறுகிய காலத்திற்கே நிலைத்திருந்தது. கலவரங்கள், இனங்களுக்கிடையே தொடர்ந்த மோதல்கள் ஆகியன மலேசியாவுடனான கூட்டமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு சிங்கப்பூர் சுதந்திர நாடாக மலர காரணமாயிருந்தது. இந்த காலகட்டங்களில் தமது விமர்சகர்களை சிறை ஊடகங்கள் மற்றும் வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கும் தடை விதித்தார். மேலும் பல ஊடகவியலாளர்களும் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திரு லீ கம்யூனிஸ்ட் கொள்கைகளை எதிர்ப்பவரான போதும் கம்யூனிஸ்ட் நாடுகளின் ஆட்சி முறையை பின்பற்றியமை குறித்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எவ்வாறாயினும் அநேக கம்யூனிஸ்ட் நாடுகளைப் போல் அல்லாமல் திரு லீயின் ஆட்சியில் சிங்கப்பூர் மக்கள் செல்வச்சிறப்புடன் இருந்தனர். சிங்கப்பூரில் மிக வேகமாக வளர்ந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் வகையில் திட்டங்களையும் திரு லீ கொணர்ந்தார். 2 மேல் குழந்தை பெறுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உட்பட்டவை இதில் அடங்கும். தடியால் அடித்து தண்டனை தரும் முறையின் பயன்பாட்டில் அவர் பெருத்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் பதவியை விட்டு விலகும்போது சிங்கப்பூரின் நீதித்துறையில் இந்த பிரம்படி தண்டனை சுமார் 40 குற்றங்களுக்கு விதிக்கப்பட்டது. 7 குறையாமல் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக சிங்கப்பூரில் செழுமையான ஆட்சி செய்த லீ 1990 பதவி விலகியதை அடுத்து இவரே உலகில் நீண்டகாலம் ஆட்சியிலிருந்த பிரதமர் என்ற புகழை பெற்றார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அரையிறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதில் பங்கு பெறும் 4 அணிகளின் பலம் மற்றும் பலவீனம், யார் கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பது பற்றி நேயர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று கேட்டிருந்தோம். ஆயிரக்கணக்கான நமது நேயர்கள் அந்த செய்தியை பார்த்துவிட்டு ஏராளமானோர் தமது கருத்துக்களை எழுத்து வடிவிலும் குரலில் ஒலிப்பதிவு செய்தும் அனுப்பியுள்ளார்கள். அவற்றில் சில கருத்துக்களை பார்ப்போம். ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவித்துள்ள சித்து நாகப்பன் டிவில்லியர்ஸ் தலைமையில் தென்னாப்பிரிக்கா அணியே கோப்பையை வெல்லும் என்று கூறுகின்றார். பாலேந்திரன் தங்கராஜா எனும் நேயர் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதும், அதில் இந்தியா வெல்லும் என்கின்றார். ஆஸ்திரேலிய வீரர்கள் பல்துறையில் திறமை வாய்ந்தவர்கள், அதிரடியாக ஆடக்கூடியவர்கள், எனவே வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு அதிகம் என்கின்றார் சுந்தரலிங்கம் கிதூஷ்கன் எனும் நேயர். ஆனால் பரகத் அலியோ நியூசிலாந்து என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்டார். இதேவேளை இரு நேயர்கள் 4 அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் குறித்து தமது பார்வையில் விரிவாக ஆராய்ந்து ஒலிப்பதிவு செய்து கருத்துக்களை அனுப்பியுள்ளார்கள். சுவிட்சர்லாந்தில் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் மூத்த அதிகாரியாக இருக்கும் நாதன் வைத்தியநாதன் எனும் நேயர் ஒலிப்பதிவு செய்து அனுப்பியுள்ள கருத்துக்களை இப்பொழுது கேட்போம்.
முதல் அரையிறுதி போட்டி நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையில் ஆக்லாந்தில். ஆடுகளம் என்று பார்க்கையில் ஆக்லாந்து பேட்டிங் சாதகமாகவே அமைய அதிக வாய்ப்புகள். தலைமை என்று வரும்பொழுது மக்களிடம் சற்று அனுபவம் அதிகமாக உள்ளவர் இருந்தாலும் டிவில்லியர்ஸின் சற்றே வித்தியாசமான ஒரு வரம்பிற்குள் இல்லாமல் சுதந்திரமாக சாதனைகள் செய்யக்கூடிய துடுப்பு தெரிகின்ற அணுகுமுறை. பேட்டிங் என்று பார்க்கும்பொழுது அமலா மற்றும் டுப்ளெசிஸ் நங்கூரமிட்டு ஆடும் திறன் தென்னாப்பிரிக்காவின் மிகப்பெரிய பலம். அதிரடி ஆட்டக்காரர்கள் இரு பக்கம் இருந்தாலும் டிவில்லியர்ஸின் அணுகுமுறை அபாரமானது. பந்து வீச்சில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்டைன், மார்க்கல் இவர்களுக்கு ஈடுகொடுக்க சவுதி மற்றும் போல்ட் சரியான வேகத்தோடு கூடிய விக்கெட் நோக்கி வீச்சும் விதத்தில் தென்னாப்பிரிக்கா சற்றே அதிகம் சிறப்பு மதிப்பெண் பெறுகிறது. சுழல் பந்து என்று பார்க்கையில் விக்டோரியின் அனுபவம் மற்றும் இடது கை வீச்சிற்கு இணையாக இம்ரான் தாகிரியின் லெக் பிரேக் மற்றும் சமீபத்திய நல்ல ஆட்ட வெற்றிகள் ஒரு நல்ல போட்டியாக உருவெடுக்கும். டுமினி கூடுதல் பலம். கூட்டி கழித்து பார்க்கையில் தென்னாப்பிரிக்கா சிறிய வித்தியாசத்தில் மூக்கை நீட்டிய பந்தய குதிரையாக வெற்றி பெறலாம். இரண்டாம் அரையிறுதி போட்டி இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சிட்னி. சிட்னி ஆடுகளும் சுழல் பந்திற்கு சாதகமாக இருக்கலாம் என்றாலும் வறண்ட பிச், பந்து பேட்டிற்கு வருவதற்கு தாமதமாகையில் அடித்து ஆடுவது இருவருக்கும் கடினமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தோனியின் தன்னிகரற்ற தலைமை இந்தியாவின் பலம். அதே சமயம் கிளார்க்கின் அனுபவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்தியாவின் பேட்டிங்கில் கோலி மற்றும் ரஹானே நங்கூரமிட்டு ஆட வேண்டிய அவசியம். இதற்கு தொடக்க ஆட்டக்காரர்கள் ஒரு திடமான அடித்தளமிட வேண்டும். ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஸ்மித் மற்றும் வாட்சன், கிளார்க் பொறுமையாக ஆடும் பட்சத்தில் வார்னர், ஃபின்ச் மற்றும் மேக்ஸ்வெல் அதிரடியாக ஆட வசதியாக இருக்கும். சுழற்பந்து வீச்சில் இந்தியா முன்னிலை என்றால் வேகப்பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா அபாரம். இந்தியாவிற்கு இலக்கு நோக்கிய பந்து வீச்சு முக்கியம். வழக்கம் போல் டாஸ் வெற்றி முக்கியம். இந்தியா முதலில் பேட்டிங் செய்தால் 300-320 இலக்கு வெற்றியை பாதுகாக்க வழியமைக்கும். பவுலிங் செய்யும் பட்சத்தில் முதல் 10 ஓவர்களில் 2 அல்லது 3 விக்கெட் வீழ்த்துவது குறிக்கோளாக இருக்க வேண்டும்.
சுவிஸில் உள்ள நமது நேயர் நாதன் வைத்தியநாதன். மேலும் ஒரு ஒலிப்பதிவை கேட்பதற்கு முன்னர் எழுத்து மூலம் வந்துள்ள இன்னும் சில கருத்துக்கள். இறுதிப் போட்டி ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேதான் இருக்கும் என்கின்றார் பிரபுச்சரண் பிரபு எனும் நேயர். முசாமில் ஷெரீஃபோ தென்னாப்பிரிக்கா தான் வெற்றிவாகை சூடும் என்று அடித்து கூறுகிறார். சுமன் மரியா, ராஜ்குமார், ஸ்பீட் அருண், கணேஷ் கருப்பையா, சோமசுந்தரம் ஆகிய நேயர்கள் இந்தியாவிற்கே வெற்றி என்று கூறுகிறார்கள். தாய்லாந்தின் கோன்கென் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மருத்துவராக இருக்கும் முத்துக்குமார் ராதாகிருஷ்ணன் தனது கருத்துக்களை ஒலிப்பதிவாக செய்து அனுப்பியுள்ளார்.
முதலில் ஆஸ்திரேலியா பலம் சொந்த மண்ணில் விளையாடுறது, சிறப்பான வேகப்பந்து வீச்சாளர்களை வச்சிருக்கிறது, சுழல் பந்து வேகப்பந்து இரண்டையும் எதிர்கொண்டு ஆடும் பேட்டிங் லைன் அப் அவங்க கிட்ட இருக்கு. பலவீனம் உள்ளூர் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம். தகுதி சுற்றுல நியூசிலாந்து கிட்ட தடுமாறி தோற்று போனாங்க. அணியின் தலைமை குறிப்பா கிளார்க் அவ்வப்போது பதட்டம் அடையும் சுபாவம் உடையவர். இரண்டாவது இந்தியா. இந்தியா அணியின் தலைமை தோனி மிகச்சிறந்த பலம், திறமையான பேட்டிங் லைன் அப் இருக்கு. சுழல் பந்து வேகப்பந்து இரண்டையுமே எதிர்கொண்டு ஆடும் திறமை அனுபவம் உள்ள வீரர்கள். அஸ்வின் சுழல் பந்து வீச்சு இந்திய அணிக்கு கை கொடுக்கும். தகுதி சுற்றுல தொடர் வெற்றி பெற்றது இந்திய அணியின் பலம். பலவீனங்கள் மற்ற 3 அரையிறுதி சுற்று அணிகளின் வேகப்பந்து வீச்சாளர்களை ஒப்பிடும் பொழுது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் சற்றே பர்ஃபார்மன்ஸ் குறைவா பண்ணுவாங்க. அந்நிய மண்ணில் விளையாடுறது பலவீனம். உலக கோப்பைக்கு முந்தைய முத்தரப்பு தொடரில் ஆஸ்திரேலியாவிடம் தொடர்ந்து அடி வாங்கினாங்க. மூன்றாவதா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா அணிக்கு பலவீனம், தகுதி சுற்றுல 2 அணிகளிடம் தோல்வி பெற்றார்கள். ஆம்லா டிவில்லர்ஸ் 2 பேர்த்த மட்டும் அதிகம் பேட்டிங்க்கு நம்புறாங்க. பலம் மிக அற்புதமான வேகப்பந்து வீச்சு. வேகம் மற்றும் சுழல் பந்து வீச்சை எதிர்கொண்டு ஆடும் பேட்டிங் லைன் அப் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. நான்காவது அணி நியூசிலாந்து. பலம் தகுதி சுற்றுகள்ல தொடர்ந்து வெற்றி பெற்றது, சொந்த மண்ணில் விளையாடுறது, அற்புதமான வேகப்பந்து வீச்சாளர்கள், சுழல் பந்து வேகப்பந்து இரண்டையும் எதிர்கொண்டு ஆடும் பேட்டிங் லைன் அப் அவங்க கிட்ட இருக்கு. பலவீனம் அனுபவம் இல்லாத தலைமை. விளையாடிய விளையாட்டு மைதானங்கள் மெல்பர்ன் சிட்னியோடு ஒப்பிடும் பொழுது அளவு குறைவானது. இது மிக முக்கியம். இறுதி போட்டியில மெல்பர்ன்ல தான் விளையாடணும்.
தாவடி கந்தன் எனும் நேயர் அரையிறுதியில் போட்டியிடும் 4 அணிகளில் சிறந்த அணி நியூசிலாந்து தான் என்கின்றார். முகமது ஜியாவுதீன் இறுதிப் போட்டி இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இருக்கும், அதில் இந்தியா வெல்லும் என்று நம்புகிறார். ஆனால் VTS ராஜ் எனும் நேயரோ இந்தியா உலகக்கோப்பையை தூக்காது, தேநீர் கோப்பையைத்தான் தூக்கும் என்று நக்கலடித்துள்ளார். கருத்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி செய்தியை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் நந்தினி.
எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் சூடான் நாடுகளின் வழியாக ஓடும் நைல் நதியின் தண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஆரம்ப உடன்பாட்டில் இம்மூன்று நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் அடித்துக் கொல்லப்பட்ட ஒரு இளம் பெண்ணின் குடும்பத்தார் அவரை பாதுகாக்க போலீசார் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பிரபல டென்னிஸ் வீரர் பாப் ஹுவிட் தென்னாப்பிரிக்காவில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதிக்கள் என்று அறியப்பட்ட ஷியா முஸ்லிம் கிளர்ச்சியாளர்கள் நாட்டின் தென்பகுதியை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் BBC யின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இந்திய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.